காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 1 நாள். இஸ்லாமியர்களுக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1448 ஆண்டு சஃபர் மாதம் 3 நாள். மலர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்று நாம் திருக்குறளின் பொன்னான செல்வத்தில் இருந்து 294 குறளை பற்றி ஆழமாக பேசப் போகின்றோம். திருவள்ளுவர் மனித வாழ்க்கையின் உயர்ந்த நெறிகளை மிக எளிய சொற்களில் ஆனால் ஆழமான உண்மைகளோடு நமக்கு வழங்கியுள்ளார். இந்த குறள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி உலகத்தின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான வழிகாட்டி. திருவள்ளுவர் சொல்வது, ஒருவன் தன் உள்ளத்திலே கூட பொய் நினைக்காமல் மனம் சுத்தமாக உண்மையோடு வாழ்ந்தால் உலகத்தோர் எல்லாருடைய மனதிலும் அவன் இடம் பெறுவான். இது ஒரு சாதாரணமான நெறி அல்ல, இது மனித வாழ்க்கையின் உயர்ந்த தத்துவம். உள்ளத்தான் பொய்யாதொழுகின் என்பதன் விளக்கம் உள்ளத்தால் பொய்யா, இதுதான் இந்த குறளின் மையப்பொருள். பொய் பேசாமல் இருப்பது எளிது, ஆனால் மனதிலே கூட பொய் நினைக்காமல் இருப்பது மிகவும் உயர்ந்த நிலை. மனதுதான் நம்முடைய உண்மையான உலகம். அங்கேதான் நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள், பயங்கள், நம்பிக்கைகள் எல்லாம் உருவாகின்றன. ஒருவன் மனதிலே யாரையும் ஏமாற்ற நினையாமல், பொய்யாக திட்டமிடாமல், தீமை நினைக்காமல் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டால் அவன் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும். அந்த உள்ளத்தின் சுத்தம் அவன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படும். உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்பதன் விளக்கம் உண்மையோடு வாழ்கிறவர்களின் மக்கள் மனதில் ஒரு மனிதன் ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொள்கிறான். ஏன்? அந்த மனிதனிடம் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவனை இட்டு பயம் இல்லை, அவர்களிடம் பக்க சார்பில்லை, அவர்களிடம் நேர்மை இருக்கிறது. நேர்மையான மனிதனை மக்கள் மறக்க மாட்டார்கள். அவன் பேசுகின்ற வார்த்தை, அவன் செயல், இவை எல்லாம் மக்களின் மனதிலே பதியும். அவன் இல்லாத நேரத்திலும் அவனுடைய நட்பெயர், நட்பண்பு மக்களின் மனதிலே வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் திருவள்ளுவர் சொல்வது, உண்மையோடு வாழ்கிறவன் உலகத்தோடு மட்டுமல்ல உலகத்தார் மனதிலும் வாழ்கிறவன். உண்மை என்பது ஒரு ஆடை மாதிரி, அணிந்தவன் எங்கு சென்றாலும் மதிப்பு பெறுவான். உண்மையோடு வாழ்கிறவனுக்கு பயம் இருக்காது, குற்ற உணர்வு இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்கும், மக்கள் நம்பிக்கை இருக்கும். உண்மை என்பது ஒரு அமைதியின் அடித்தளமாய் உண்மையோடு வாழ்கிறவனுக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த அமைதிதான் அவனை உயர்த்தும். நம் வாழ்க்கையில் நாம் இதனை எப்படி பயன்படுத்தலாம்? திருக்குறள் படிக்க மட்டுமல்ல வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டிய ஒரு வழிகாட்டி. நாம் உண்மையே பேசலாம், உள்ளத்திலே கூட பொய் நினைக்காமல் இருக்கலாம், பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருக்கலாம், நேர்மையோடு முடிவெடுக்கலாம், சுத்தமான மனதை வளர்க்கலாம். இவையெல்லாம் சிறிய சிறிய செயல்களிலிருந்து தொடங்கலாம், ஆனால் அதன் விளைவு பெரிது. திருக்குறள் 294 நமக்கு ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது. உண்மையோடு வாழ்கிறவன் உலகத்தார் மனதில் நிலையாக இடம் பெறுவான் என்பதே அது. உள்ளம் சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சுத்தமாக இருக்கும், வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் உலகம் நம்மை மதிக்கும். அன்பு நேயர்களே, உண்மையோடு வாழ்வோம், உலகத்தார் மனதிலே நம் பெயர் நறுமணமாய் நிலைக்கட்டும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 30 அதிகாரமான வாய்மை என்னும் அதிகாரத்தின் 4 குறள், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பின் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்களுடன் மீண்டும் நிகழ்ச்சிகளோடு இணைந்து உங்கள் சிந்தை குளிர வைப்பதில் மகிழ்வடைந்து இன்றைய நச்சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் இன்று வாழுகின்ற சூழ்நிலைக்கேற்ற சிந்தனை கதை ஒன்று கேட்டு சிந்தித்திருப்போம் வாருங்கள். ஒரு வீட்டில் எலியொன்று இரவு நேரம் தனக்கு இரை தேடுவதற்காக வெளியே புறப்பட்ட வேளை வீட்டின் எஜமானும் எஜமானியும் ஒரு எலிப்பொறி வாங்கி வந்து வைத்திருப்பதை பார்த்து பதறியடித்து கொண்டு ஓடிப்போய் வீட்டில் இருந்த கோழியிடம் சொன்னது. கோழியோ அதை பற்றி சிறிதும் அக்கறைப்படாமல், இது உன்னை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய விடயம், ஆனால் எனக்கு இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று பதில் கூறியது. அதே விடயத்தை பக்கத்தில் இருந்த வான்கோழியிடம் கூறிய போதும் அதே பதில்தான் கிடைத்தது. இதனால் மனமுடைந்து போய் அங்கே இருந்த ஆட்டிடம் போய் கூறியது. ஆடும் அதே பதிலைத்தான் கூறியது. மனமுடைந்து போயிருந்த எலி பதற்றத்துடன் தனது வலைக்கு திரும்பியது. இரவு எலிப்பொறியில் ஒரு மீன் துண்டை வைத்துவிட்டு தூங்கப் போனார்கள் எஜமானும் அவரது மனைவியும். சிறிது நேரத்தில் டமால் என்று ஒரு சத்தம் கேட்கவே எலி மாட்டிக்கொண்டு விட்டது என்று நினைத்து எஜமானின் மனைவி ஓடி வந்து எலிப்பொறியை தூக்க, எலிப்பொறியில் மாட்டிக்கொண்டு துடித்து கொண்டிருந்த பாம்பு அவளை கடித்து விட்டது. உடனே வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று ஊசி போட்டு கொண்டு எஜமானின் மனைவியை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் காய்ச்சல் வந்துவிட்டது. அங்கிருந்த மூதாட்டி ஒருவர், இந்த காய்ச்சலுக்கு கோழி சூப் அருந்தினால் சரியாகிவிடும் என்று யோசனை கூறினார். கோழிக்கு வினை வந்தது. அடித்து சூப் செய்யப்பட்டு பரிமாறப்பட்டது. மறுநாள் மனைவியை பார்க்க எஜமானரின் உறவினர்கள் தகவல் அறிந்து வந்தனர். அவர்களுக்கு பரிமாற வான்கோழியை அடித்து சமைத்தார்கள். சில நாட்களில் எஜமானின் மனைவியின் உடல் நலம் முழுவதும் தேறியது. மனைவி பிழைத்ததை கொண்டாட ஊருக்கே விருந்து வைத்தார். ஆட்டை அடித்து கறி சமைத்து பரிமாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அத்தனை நிகழ்வுகளையும் வருத்தத்துடன் எலி கவனித்துக் கொண்டிருந்தது. வீட்டின் எஜமான் தன் மனைவிக்கு பாம்பு கடிப்பதற்கு காரணமான எலிப்பொறியை தூக்கி பரணில் போட்டுவிட்டார். ஆம் அன்பர்களே, அருகில் இருப்பவர்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்ன என்றாவது கேளுங்கள். ஏனென்றால் யாருக்கு என்ன பிரச்சனை எப்போது வரும் என்று எவருக்குமே தெரியாது. அந்த பிரச்சனை நமக்கும் வரலாம். அடுத்த தடவை நம்முடையதாகவும் இருக்கலாம். நன்றி.
அடுத்ததாக சங்கனாவின் நிகழ்ச்சியில் வருவது இளந்தலைவர் நிகழ்ச்சி. நமது இளந்தலைவர்களின் தமிழார்வத்தை ஊக்குவிப்பதற்காக சங்கனாதம் நிகழ்த்தும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றும் அனைத்து சுரர்களையும் சங்கனாதத்தின் சார்பில் வரவேற்கின்றோம். இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க முத்துகிருஷ்ணன் நிஷா தம்பதியினரின் மகளான ஓவியாவின் ஆடிப்பிறப்பு பற்றிய அறிமுகம்.
அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஓவியா முத்துகிருஷ்ணன். நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்லட்டுமா? ஆடிப்பிறப்பு வந்தாச்சு, அத்தனை பேருக்கும் சந்தோஷம் தந்தாச்சு, வாசலில் கோலம் போட்டாச்சு, சுபையான பாயாசம் செஞ்சாச்சு, ஆடி வெயிலும் அடிக்குது, அழகான காற்றும் வீசுது, அம்மன் கோவிலில் திருவிழா, ஆடி பெருக்கு நதிக்கரையில் கொண்டாட்டம், அம்மா செய்த கொழுக்கட்டையும் தீண்டாச்சு, மனமகிழ்ச்சி நம்மளுக்கு கிட்டியாச்சு, கைகளில் மருதாணி வந்தாச்சு, மகிழ்ச்சி நம்மளை தொட்டு விட்டாச்சு. இனிய ஆடி திருநாள் வாழ்த்துக்கள். அனைவர் வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.
ஓவியாவின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது திரு ஞானகரன் நிர்மலா தம்பதியினரின் மகளான ஐஸ்வர்யா ஞானகரன் ஆடிப்பிறப்பையொட்டி தந்த பதிவு ஒன்று.
ஆடிப்பிறப்பு. ஆடிப்பிறப்பு ஒரு தமிழர் பண்டிகை ஆகும். இது ஆடி மாதத்தில் வரும். இலங்கை, இந்தியா போன்ற தமிழர் வாழும் நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் ஆடிக்கோள் காட்சி கொழுக்கட்டை அவித்து கொண்டாடுவர். எங்களுக்கு ஆடிப்பிறப்பு என்றால் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்ற பாடல் தான் நினைவுக்கு வரும். இந்த பாடலை நவாலியு சோமசுந்தர புலவர் பாடியிருக்கிறார். ஆடிப்பிறப்பு தமிழ் நாட்காட்டியில் ஆடி மாதம் முதலாவது திகதியில் கொண்டாடப்படும். இலங்கை இந்தியா நாடுகளில் தை தொடக்கம் ஆடி வரை உள்ள 6 மாத காலம் கோடை காலம் ஆகும். ஆடி மாதம் ஆடி முதல் மேற்கலி வரையுள்ள 6 மாத காலம் மழையுடன் கூடிய குளிரான காலம் ஆகும். ஆடி பிறப்பு இந்த குளிரான காலத்தில் தொடக்கத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் விவசாயிகள் விதைகளை விதைப்பார்கள். இத ஆடி விதை தேடி விதை என்று ஒரு பாடலாக சொல்லுவார்கள். இங்கு உங்களுக்கு தெரியுமா, நியூசிலாண்டின் மோரி இனத்தவர்களின் புதிய வருடம் ஆடிப்பிறப்பும் ஒரே காலப்பகுதியில் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் இவ்வருடம் ஆடிப்பிறப்பு கொண்டாடினீர்களா? இது தமிழர்களுக்கான எமது பண்டிகை. மறக்காமல் ஆடிக்குள் காய்ச்சி மகிழ்ந்து உறவினர்களுடன் பகிர்ந்து உண்டு கொண்டிருங்கள்.
ஐஸ்வர்யாவின் அந்த பதிவினை தொடர்ந்து வருவது பிரித்தானியாவிலிருந்து ஜெகதாஸ் விகிருதா தம்பதியினரின் மகளான தசானாவின் பதிவு ஒன்று.
சங்கநாத நேர்களுக்கு வணக்கம். ஆடி பிறப்பு சைவ தமிழ் மக்களினால் ஆடி மாதம் முதலாம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் தை முதல் ஆனி வரையுள்ள 6 மாத காலம் உத்தராயண காலமாகும். இது தேவர்களுக்கு ஒரு நாளின் பகல் பொழுதாகும். அடுத்து சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் காலம் ஆடி முதல் மார்கழி வரையுள்ள 6 மாத காலம் தட்சணாயன காலமாகும். இது தேவர்களுக்கு இரா பொழுதாகும். தட்சணாயத்தின் தொடக்கத்தினம் ஆடி மாத முதலாம் நாளாகும். இக்காலம் கோடை கால வெப்பம் தணிந்து குளிர்மை படிப்படியாக பெருகும் இயல்புடையது. இந்நாளில் ஈழ நாட்டு தமிழ் மக்கள் ஆடிக்கூழ் கொழுக்கட்டை எனும் உண்டி வகைகளை விசேடமாக செய்து குடும்ப விருந்தாக உண்டு மகிழ்தல். விசேட விளையாட்டு செய்தலும் உற்றார் உறவினர்களுக்கு இவ்வுண்டி வகைகளை வழங்கி நல் உறவை பேணலும் வழக்கமாகும். ஆடி மாதத்தில் ஆற்று நீர் வளமுள்ள தென் நாட்டு மக்கள் காவிரி போன்ற ஆற்றங்கரைகளில் சித்திரன்னம் உண்டு படக்கோட்டம் போன்ற கெளிகைகளை பங்கு பெற்று ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடுவர். ஆடி வித்தை தேடி வித்தை ஆடி கட்டில் லம்மியும் பறக்கும் ஆடி யாவனி அன்ன புரட்டாதி காடி தோய்த்த கண்ணம் பணம் காய்ந்தார் தேடி தேடி தினமும் புசிப்பர் ஓடி ஓடி உலகெல்லாம் பேசுவர் என்பன போன்ற பலம் பாடல்களால் ஆடி மாதம் ஆனந்தமாக கொண்டாடப்பட்டு வந்ததென்பது அறியா கிடக்கிறது. நன்றி.
சங்கநாதம் நிகழ்ச்சியின் இளந்தளிர் நிகழ்ச்சியினை அலங்கரித்த அனைத்து சிறார்களுக்கும் சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நெல் தமிழ் உறவுகளே, சங்கநாதம் வானொலி எப்போதும் புலம்பெயர்ந்தாலும் தாய் தமிழை மறவாதிருக்கவும் அந்த தமிழ் இருந்தால்தான் தெரிந்தால்தான் எங்கள் தமிழ் கலாச்சாரங்களை எடுத்து செல்ல முடியும். எனவே உங்கள் குழந்தைகளுக்கும் ஆர்வம் ஊட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் இணைய செய்வீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் நிகழ்ச்சியின் குறை நிறைகளையும் எங்களுடன் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை எடுத்து எம்புமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்புகளுக்கு 0212-0291-6916
ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதேபோன்று அறிவுக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்துக் கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கின்றது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஒக்லாண்ட் பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூலகத்தை நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பன்மியூர் மவுண்ட் ரோஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகும் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலேயே தமிழ் புத்தகம் படிக்கவாரில், அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம்.
SPS மற்றும் MASMAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்து வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஒக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஒக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MASMAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SVS MASMAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஆக்லாந்து.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும் குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும் இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 519.
சில குரல்கள் பாடல்களை பாடுகின்றன, சில குரல்கள் நம் மனதை தொடுகின்றன. ஆனால் மிக சில குரல்கள் மட்டுமே நம் வாழ்க்கையின் நினைவுகளோடு கலந்துவிடுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு குரல் தான் மறைந்த பாடகி எஸ் ஜானகியின் குரல். சுமார் 6 தசாப்தங்களுக்கு மேலான இசைப்பயணத்தில் பல மொழிகளில் சுமார் 48,000 பாடல்களுக்கு மேல் பாடிய அந்த குரலுக்கு சின்னமான எஸ் ஜானகி இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் காற்றில் மிதக்கும் அவரது பாடல்கள் இருக்கின்றன. நம் காதுகளில் ஒலிக்கும் அந்த இனிமை இருக்கிறது. நம் நினைவுகள் வாழும் ஜானகி இருக்கின்றார். 1938 ஏப்ரல் மாதம் 23 பிறந்த எஸ் ஜானகி சிறு வயதிலேயே இசையின் மீது இயல்பான ஈர்ப்பை கொண்டிருந்தார். 1957 பின்னணி பாடகியாக தனது இசைப்பயணத்தை தொடங்கினார். அதன் பின்பு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என்று இந்திய மொழிகளின் எல்லைகளை கடந்து பல மொழிகளில் 1000,000+ பாடல்கள் பாடியுள்ளார். 6 தசாப்தங்களுக்கு மேலான இசைப்பயணம் ஒரு பாடகியின் சாதனை என்று மட்டும் இதை சொல்ல முடியாது. இந்திய திரை இசையின் ஒரு நீண்ட இசை வரலாறு அது. ஜானகியின் குரலில் என்ன சிறப்பு? அது ஒரு வெறும் இனிமையான குரல் மட்டுமல்ல, அது நடிக்கும் ஒரு குரல். திரையில் ஒரு சிறுமி பாடினால் ஜானகியின் குரலும் சிறுமியாகிவிடும். ஒரு கிராமத்து பெண் வெட்கத்தோடு காதலை சொன்னால் அவரது குரலுக்கே வெட்கம் வந்துவிடும். ஒரு தாய் அழுதால் ஜானகியின் குரல் நம்மை அலைவைத்துவிடும். ஒரு காதலி இயங்கினால் அந்த ஏக்கம் நேராக நம் இதயத்திற்குள் இறங்கிவிடும். குறும்பு, கோபம், வெட்கம், காதல், சோகம், தாய்மை என எந்த உணர்வாக இருந்தாலும் அதை வார்த்தைகளால் மட்டுமல்ல குரலாலும் நடித்து காட்டியவர் எஸ் ஜானகி. அதனால்தான் அவரை இசை ரசிகர்கள் அன்போடு தென்னிந்தியாவின் வானம்பாடி என்று அழைத்தார்கள். தமிழ் திரையிசையில் ஜானகியின் பங்களிப்பு அளவிட முடியாது. சிங்கார வேள்னே தேவா, இந்த பாடலை கேட்டு பாருங்கள். அது இருப்பது வெறும் சங்கீதம் அல்ல, ஒரு பெண்ணின் உள்ளத்தில் எழும் பக்தியும் பரவசமும் அந்த உணர்வுகள் அவரது குரலில் ஒன்றாக கலந்திருக்கும். அதற்கு பிறகு எத்தனை பாடல்கள், செந்தூரப்பூவே, அந்த குரல் இருக்கும் ஏக்கத்தை வேறு எந்த வார்த்தைகளால் விளக்க முடியும்? காற்றில் எந்தன் கீதம் பாடல் தொடங்கும் போதே நம்மை அவர் வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு சென்று விடுகிறார். பூங்காற்று திரும்புமா, அதில் இருக்கும் சோகம் அது திரையில் வரும் கதாபாத்திரத்தின் சோகம் மட்டுமல்ல, பாடலை கேட்கும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இழந்த ஏதோ ஒன்றை நினைத்து பார்க்க வைக்கும் சோகம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, காதலை இவ்வளவு மென்மையாக குரலில் சுமக்க முடியுமா என்று வியக்க வைக்கும் பாடல். இப்படி ஒரு பாடலை எடுத்துச் சொல்லும் போது இன்னும் 10 பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன. அந்த 10 பாடல்களை சொல்லும் போது இன்னும் 100 பாடல்கள் நினைவுக்கு வருகின்றன. அதுதான் ஜானகியின் இசை செல்வம். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவின் இசையில் ஜானகியின் குரல் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது. இளையராஜாவின் இசையும் ஜானகியின் குரலும் இணைந்த போது தமிழ் ரசிகர்களுக்கு கிடைத்தவை வெறும் திரைப்பாடல்கள் அல்ல, வாழ்க்கையின் பின்னணி இசை. காதலித்தவர்களுக்கு ஒரு ஜானகி பாடல் இருந்தது, காதலில் தோற்றவர்களுக்கும் ஒரு ஜானகி பாடல் இருந்தது, தாயை இணைத்தவர்களுக்கு ஒரு பாடல், தனிமையில் இருந்தவர்களுக்கு ஒரு பாடல், மழையை ரசித்தவர்களுக்கு ஒரு பாடல், இரவு நேரத்தில் வானொலியை கேட்டவர்களுக்கு ஒரு பாடல். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு உணர்வுக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஜானகியின் குரல் காத்திருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு ஜானகி பாடிய பாடல்கள் தென்னிந்திய திரை இசையில் தனி அத்தியாயம். ஒரு குரல் கேள்வி கேட்கும், இன்னொரு குரல் பதில் சொல்லும். ஒருவர் சிரித்து பாடுவார், இன்னொருவர் வெட்கப்படுவார். அவர்களின் டுயட் பாடலை கேட்கும் போது ரெண்டு பாடகர்கள் பாடுகிறார்கள் என்ற உணர்வே இருக்காது, பல நேரங்களில் அப்படியே தோன்றாது. இரண்டு கதாபாத்திரங்கள் நம் கண்முன்னே பேசிக் கொண்டிருப்பது போல் இருக்கும். அதுதான் அவர்களின் இசை ரசவாதம். ஜானகியின் இன்னொரு மிகப்பெரிய பலம் மொழி. எந்த மொழியில் அவர் பாடினாலும் அந்த மொழியே அவரது தாய்மொழி போல் ஒலிக்கும். உச்சரிப்பு, வார்த்தைகளில் அழுத்தம், உணர்வின் நுணுக்கம், அவை அனைத்திலும் அவர் காட்டிய அக்கறை இன்றைய இளம் பாடகர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. ஒரு பாடலை பாடுவது மட்டும் போதாது, அந்த மொழியை மதிக்க வேண்டும், அந்த வார்த்தையை உணர வேண்டும், அந்த கதாபாத்திரமாக மாற வேண்டும். இதைத்தான் ஜானகியின் இசை வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு பாடகர் மறையும் போது அவரது குரல் மறைந்து விடுமா? இல்லை. கிராமத்தில் இருக்கும் ஒரு பழைய வானொலியில், நகரத்தில் ஓடும் ஒரு காரில், வெளிநாட்டில் வாழும் ஒரு தமிழரின் கைபேசியில், ஒரு திருமண வீட்டில், ஒரு தனிமையான இரவில், எங்காவது ஒரு இடத்தில் ஜானகியின் குரல் இப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாளையும் ஒலிக்கும், அடுத்த தலைமுறையிலும் ஒலிக்கும். ஏனென்றால் சிலர் பாடல்களை பாடிவிட்டு செல்கிறார்கள், சிலர் பாடல்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எஸ் ஜானகி பாடல்களுக்குள் வாழும் ஒரு இசைத்தேவதை. அவரது குரல் ஒழிந்திருக்கலாம், ஆனால் அந்த குரல் தந்த நினைவுகள் ஓயாது. அவரது பயணம் முடிந்திருக்கலாம், ஆனால் அவரது பாடல்களின் பயணம் என்றும் முடியாது. தென்னிந்தியாவின் வானம்பாடி, உணர்வுகளின் ஜானகிக்கு இசையால் ஒரு அஞ்சல். குரல் ஒழிந்தது, பாடல் ஒழிந்தது. அது தமிழரின் வாழ்வும் மொழியும் சிரிப்பும் கண்ணீரும் சேர்ந்து ஒரு உயிருள்ள மேடை. தமிழரின் வாழ்விலும் அது கலந்த ஒன்று. என்ன கூத்து இது என்று பேச கேட்டிருக்கிறோம். மேடையில் மட்டுமல்ல, நாளாந்த வாழ்வில் நம்மை சுற்றியும் பல கூத்துகள் நடைபெறுவதை பார்க்கிறோம். சங்கநாதம் நிகழ்ச்சியில் கூத்து பற்றிய ஒரு நூலை நண்பர் வரதராஜன் வாசித்து தரவிருக்கிறார். பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை முகம் அழகு என்ற நூலை அவர் வாசித்தளிக்கிறார். கேட்போமா நேயர்களே?
கூத்தே உன் பெண்மை அழகு. 1961 நான் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்து பேராதனை பல்கலைக்கழகம் செல்கின்றேன். 1965 வரை அங்கு கல்வி பயிலுகின்றேன். 2 வருடத்திலிருந்து தமிழ் சிறப்பு பாடமும் வரலாறும் செய்கின்றேன். உலகை மேலும் அறியும் அடைத்தளம் அங்குதான் கிடைக்கிறது. அங்கு எனக்கு வாய்த்த விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக நூலகம், அங்கு அறிமுகமான மார்க்சிசம், மார்க்சிச வகுப்புகள் என்பன என் உலக பார்வையை மேலும் அகலித்தன. இச்சமயம்தான் எனக்கு அங்கு பேராசிரியர் வித்யானந்தனின் கூத்து புனருத்தாரண பணியுடன் இணைந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. அவ்வனுபவமும் கிடைத்த பின்னணி அறிவும் என் கூத்து பற்றிய என் பார்வையை மேலும் அகலித்தன. பேராசிரியர் வித்யானந்தனின் பணிக்கு அங்கு பேராசிரியர்களான கணபதி பிள்ளை, சிவத்தம்பி, கைலாசபதி, பாலகிருஷ்ணன், பத்தக்குட்டி சந்திரசேகரம் ஆகியோர் துணையாக நின்றார்கள். அப்போதுதான் பேராசிரியர் சரத்சந்திர சிங்கள கூத்துகளின் அடியான மனவே சிங்கபாகு ஆகிய நாடகங்களை மேடையிட்டுக் கொண்டிருந்தார். அது காலனித்துவம் தந்த நவீன நாடகத்துக்கு மாற்றீடாக நமது மண்ணின் மரபுகளின் அடியான இலங்கையின் தேசிய நாடகம் எனவும், அதிலும் முக்கியமாக சிங்கள மக்களின் தேசிய நாடக வடிவம் எனவும் பலராலும் வரவேற்கப்பட்டது. இலங்கையின் தென்பகுதி மத்திய வடமேற்கு பகுதிகளில் வாழ்ந்த சிங்கள மக்களின் சொக்கரி கோலம நாடகம் எனும் வடிவங்களை அடிப்படையாக கொண்டே இந்த நாடகங்களை அவர் தயாரித்தார். ஐரோப்பிய நாடக மரபுக்கு மாற்றீடாக தோன்றிய இந்த நாடக வடிவத்தை வரவேற்ற பிரபல ஆங்கில விமர்சகர் ரஜி ஸ்ரீவாதன, சிங்கள மக்கள் தமக்கான நாடக வடிவத்தை கண்டுபிடித்து விட்டனர் என அன்றைய ஒப்சர்வர் ஆங்கில பத்திரிகையில் எழுதியிருந்தார். இச்சமயம்தான் பேராசிரியர் வித்யானந்தனும் அவர் ஆதரவாளர்களும் ஈழத்தமிழருக்கான தேசிய நாடக வடிவை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்கான சூழல்களும் அங்கு கனிந்திருந்தன. இந்த பின்னணியிலேயே அங்கு கர்ணன் போர் எனும் வடமோடி நாடகம் 1962, நொண்டி நாடகம் எனும் தென்மோடி நாடகம் 1963, ராவணேசன் எனும் வடமோடி நாடகம் 1964, வாலிவதை எனும் வடமோடி நாடகம் 1967 வித்யானந்தன் தயாரித்து வெளிக்கொணர்ந்தார். இந்த கால பின்னணியும் அங்கு பெற்ற அனுபவங்களும் கூத்து பற்றிய என் சிந்தனையில் பெரும் தாக்கம் செலுத்தின. நான் முன்னர் குறிப்பிட்ட அத்தனை பேராசிரியர்களும் இப்போதைய புதிய விமர்சகர்கள் கூறுவது போல அன்றைய காலனித்துவ கல்வியை பெற்றவர்கள்தான். ஆனால் அதன் வழி சென்றவர்கள் அல்ல. காலனித்துவத்துக்கோ ஏகாதிபத்தியத்துக்கோ துணை நின்றவர்கள் அல்ல. மாறாக காலனித்துவ சிந்தனையின் எதிர்ப்பாளர்கள். சிலர் மார்க்சிய சிந்தனையாளர்கள். காலனித்துவ ரீதியில் அமைந்திருந்த கல்வியை கற்றுக்கொண்டாலும் அதன் அடியாக நமது மண், நமது கலைகள், நமது பண்பாடு என்று சிந்தித்தவர்கள். அக்காலகட்டத்தில் காலனித்துவத்துக்கு எதிரான 2 கருத்தியல் போக்குகள் பிரதான செல்வாக்கு செலுத்தின. ஒன்று தேசியவாத கருத்தியல், மற்றது மார்க்சியவாத கருத்தியல். பேராசிரியர் கணபதி பிள்ளை, வித்யானந்தன் ஆகியோர் தேசியவாத கருத்தியலையும், பேராசிரியர்களான கைலாசபதி, சிவத்தம்பி, பத்தக்குட்டி சந்திரசேகரம் ஆகியோர் மார்க்சிசவாத கருத்தியலையும் உடையவராக இருந்தனர். இவ்விரண்டு கருத்தியல்களும் காலனித்துவத்துக்கும் அதன் கருத்தியலுக்கும் எதிரானவை. இதனாலேயே பேராசிரியர் கணபதி பிள்ளையின் நாடகங்களில் தேசியவாத கருத்தியல்கள் மேலோங்கி இருந்தன. அவரது சங்கிலி, துரோகிகள் ஆகிய நாடகங்களில் இதனை தெளிவாக காணலாம். இவற்றை தயாரித்தவர் பேராசிரியர் வித்யானந்தன். இவற்றில் நடித்தவர்கள் அன்று பல்கலைக்கழக மாணவர்களாக இருந்த கைலாசபதியும் சிவத்தம்பியும் ஏனையோரும். அத்தோடு கணபதி பிள்ளையும் வித்யானந்தனும் திராவிட முன்னேற்ற கழக சீர்திருத்த கருத்தியலாலும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இதனால் இருவரிடமும் சமூக சீர்திருத்த கருத்தியல் தாக்கம் இருந்தது. அதனை நாம் முற்போக்கு தேசியவாத கருத்தியல் என கூறலாம். சாதி எதிர்ப்பு, பெண்கள் கல்வி, அவர்களது முன்னேற்றம், உள்ளூர் கலை கலாச்சாரத்தினை காலனித்துவ கலை கலாச்சாரத்துக்கு மாற்றீடாக என்பன இதற்குள் அடங்கும். பேராசிரியர் மௌனகுரு எழுதிய கூத்தே உன் பெண்மை அழகு அடுத்த வாரம் தொடரும்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
your language on Planet